الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العظيم
சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் பெயரை கூறிய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் இம் உயிர்களின் மேலான ஹதரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபியவன்கள், சபோ சபீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மூமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து தப்புவா ஒரு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தப்புவாக ஏற்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நாளை மறுமையிலே முத்தகீன்களுடைய பட்டியலையும் அனைவரையும் இறைவன் கபூல் செய்து கொள்வானாம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி சொல்லுகின்றான். 25 நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த செய்தியிலே யூசுப் அலை இஸ்லாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் எங்களுக்கு முன்னுதாரணம் உள்ள ஒரு சிறந்த வரலாறாக எடுத்து சொல்லுகின்றான். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த சூரா யூசுஃபுலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமான பல புத்திமதிகளை உள்ளடக்கி எங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஒரு விடயம் எதுவென்றால், எமது வாலிபர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒழுக்கமுள்ள வாலிபருக்கு அல்லாஹ் கொடுத்த உதவிகள், ஒழுக்கமுள்ள ஒரு வாலிபர் சமூகத்திலே எப்படி நடப்பார், ஒரு வாலிபருக்கு இருக்க வேண்டிய அல்லாஹ்வுடனான தொடர்பு, ஒரு வாலிபர் எப்படி அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்ய வேண்டும், பாவம் என்று வந்துவிட்டால் அந்த பாவத்தின் பக்கம் சென்று விடாமல் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே, அதுவும் சூரா யூசுப் என்று ஒரு நபியுடைய பெயரை தாங்கிய சூராவிலே அல்லாஹ் எடுத்து சொல்கின்றான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வரலாறை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய அந்த செய்தியை அவருடைய சரித்திரத்தை குர்ஆனிலே சொல்லுகின்ற போது நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், உங்களுக்கு அழகிய சரித்திரம் நாங்கள் சொல்லித் தருகிறோம், அழகிய கதை சொல்லித் தருகிறோம். அது வேறு யாருடைய கதையும் அல்ல, அது நபியுடைய ஒரு கதை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு கதை, ஒரு சம்பவம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். கண்ணியமானவர்களே, அந்த சம்பவத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான படிப்பினைகளை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த படிப்பினைகளுக்கு செல்வதற்கு முன்னதாக, இந்த வாலிப பருவம் என்று சொல்லக்கூடிய இந்த காலம் இருக்கிறது, இது பெருமதியான ஒரு பருவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு பல வகையான பருவங்களை கொடுத்திருக்கிறான். அதிலே ஒன்று இளமை பருவம், அதிலே இரண்டாவது வாலிப பருவம், மூன்றாவது வயோதிக பருவம். இது மூன்றிலும் மிகவும் பெருமதியான ஒரு பருவம் இருக்கும் என்றால், அல்லாஹ்விடத்திலே நிறைய சிறப்புகள் உள்ள பருவம் இருக்கும் என்றால், நாளைய கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய விசாரணையிலே மிக முக்கியமான ஒரு விசாரணை உள்ளடங்கிய ஒரு பருவம் இருக்கும் என்றால் அது வாலிபம் தான். கண்ணியமானவர்களே, எங்களுடைய நேமத் எந்த அளவு விசாலமாக இருக்கிறதோ, அல்லாஹ் தந்திருக்கின்ற அருப்படை எந்த அளவு விசாலமாக இருக்கின்றதோ, அதற்கு ஏற்றால் போல்தான் எங்களுடைய விசாரணையும் இருக்கும். வாலிபம் என்று சொல்லக்கூடியது ஒரு மிக முக்கியமான ஒரு நேமத், எங்களுடைய நிறைய வேலைகளை சாதிக்கக்கூடிய வயது வாலிபம் தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் நான்கு கேள்விகளை ஒவ்வொரு மனிதத்திலும் கேட்பான். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த மனிதத்திலே நான்கு கேள்விகள், இன்னும் ஒரு ஹதீஸிலே ஐந்து கேள்விகள். கண்ணியமானவர்களே, அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய வாழ்நாளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான், அதனோடு சேர்த்து அந்த சபாவிகி எங்களுடைய வாலிபத்தை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். பாருங்கள், இந்த இரண்டு கேள்விகளையும் எங்களுடைய வாழ்நாளை பற்றி அல்லாஹ் விசாரித்து விட்டால் வாழ்நாளைக்குள்ளே வாலிபம் அடங்கிவிடும். வாலிபத்தை பற்றி ஏன் அல்லாஹ் தனியாக விசாரிக்கிறான்? வாலிபம் என்று சொல்லக்கூடிய பருவம் பெருமதியான பருவம் என்பதனால் இந்த ஹதீஸிலே அது வாலிபத்தை பற்றி தனியாக ஒரு கேள்வியாக எழுப்பப்படுகிறது என்றால் வாலிபம் பெருமதியானது என்பதை நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்றோம், பல வயதுடையவர்களாக இந்த உலகத்திலே வாழுகின்றோம். இந்த இடத்தில் அறுபதை வயதை தாண்டியவர்களும் இருக்கின்றார்கள், சிறியவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்காக தெரிவு செய்திருக்கின்ற வயது இருக்குதே, அதுவும் வாலிபன் தான். 33 வயதுடைய வாலிபர்களாகத்தான் அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். அந்த அபதா, நீங்க எப்போது வாலிபராகவே சுவர்க்கத்துல இருங்க, வயோதிபம் என்பது சுவர்க்கத்துல கிடையாது. பல்லாயிரம் வருடங்கள் சென்றாலும் சுவர்க்கம் நுழைந்ததுக்கு பின்னால் உங்களுடைய வயது 33 தான். உங்களுக்கு சுகண்டி அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். திடமாத்திரமான சக்தி உள்ள நிறைய ஆசைகள் தூண்டக்கூடிய மிக முக்கியமான பருவம் அந்த வாலிபத்தை அல்லாஹ் நிரந்தரமாக அந்த சுவர்க்கத்திலே வைத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லவர்களே, அது மாத்திரம் அல்ல, இந்த வாலிபம் இருக்குதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த சஹாபாக்கள் நிறைய விடயங்களை சாதித்த வயது இந்த வாலிபம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகையை எழுதக்கூடிய சஹாபாக்களா இருக்கலாம், அவர்களும் வாலிபர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணியாக்களாக இருந்தவர்களும் வாலிபர்கள் தான். சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள், யுத்தத்துக்கு தளபதியாக அனுப்பிய அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றரை கலந்திருந்த அநேகமானவர்கள், அதாவது சஹாபாக்கள் வாலிபர்கள், இந்தியாவை விட்டுக்கொண்ட முகமது இப்னு காசிமாக இருக்கலாம், அல்லது ஸ்பெயினை விட்டுக்கொண்ட தாரிக்கு ஒரு ஜியாதாக இருக்கலாம், எல்லோரும் 20 வயதை குறைந்த வாலிபர்கள். வாலிப வயது சொல்லக்கூடியது சாதிக்க முடியாத வயது அல்ல, சாதிக்கக்கூடிய வயது, எதையும் துணிந்து செய்யக்கூடிய வயது. கண்ணியமான அல்லாஹ் நிலையர்களே, எனவே இந்த வாலிபத்தை பெருமதியாக நாம் கழிக்க வேண்டும். இந்த வாலிபம் பெருமதி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாலிபத்தை எந்த அளவு வர்ணிப்பார் என்றால், சமூகத்தின் முதுகெலும்பு என்று வர்ணிப்பார்கள், உயிர் நாடி என்று வர்ணிப்பார்கள். எங்களை சுவர்க்கம் செல்வதற்கு தயார் பண்ணுகின்ற வயது என்று சொன்னாலும் மிகையாகாது. அந்த அளவு பெருமதியான ஒரு வயது தான் இந்த வாலிப வயதாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வயது இந்த இடத்திலே வாலிப வயதை தாண்டி வந்த வயோதிபர்கள் இருக்கலாம், அல்லது வாலிப வயதில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் இருக்கலாம், அல்லது வாலிப வயதை அடையக்கூடிய சிறார்கள் இருக்கலாம். கண்ணியமானவர்களே, எல்லோரும் சேர்ந்து இந்த வாலிபர்களை வழி நடத்த வேண்டும். வாலிபத்தை தாண்டி வந்தவர்களே, வாலிபத்தில் நிறைய சமூகத்துக்கு சேவை செய்யாது வாலிபத்தை வீணாக கழித்தவர்களே, இன்றைய வாலிபர்களுக்கு பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுங்கள். ஏனென்றால் இமாமுனா அஸ்ஸாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், கத மாத கௌமுன் வமா மாதத் ஃலாயிலுஹும், சில சமுதாயம் எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, ஆனா அவங்க செஞ்ச நல்லமல் இந்த உலகத்துல ஹயாத் ஆகி கொண்டிருக்குது. அவங்க மௌத்தாகிட்டாங்க, ஆனா அவங்க செஞ்ச நல்லமல் மௌத்தாக இல்ல. நாங்க பிறந்து பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, தொழுவதற்கு அழகான ஒரு மஸ்ஜித் இருக்குது. நாங்க பிறந்து பார்க்கிறோம் படிப்பதற்கு அழகான ஒரு பாடசா இருக்குது. நாங்க பிறந்து பார்க்கிறோம் பயணம் செய்யறதுக்கு அழகான தெரு இருக்குது. நாங்க பிறந்து பார்க்கிறோம் எங்களுக்கு வைத்தியம் பண்ணதற்கு அழகான ஒரு வைத்தியத்தால் இருக்குது. எங்கட வாப்பா உமா கட்டி போடல, எங்கட பரம்பரை கட்டி போடல, ஆனா நன்மைக்காக வேண்டி முன்னால் வாழ்ந்த ஒரு சமுதாயம் கட்டி போட்டு விட்டு மௌத்தாகி விட்டார்கள். இன்னும் அவருடைய கபர்கள் நன்மைகளால் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு நாள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கபருக்கு என்ன அமல் பரப்போகிறது? நாங்கள் மௌத்தாகி விடுவோம், ஆனால் எங்களுடைய மௌத்தோடு எங்களுடைய நல்லமல் மௌத்தாகி விடுமா? நல்லமல் மௌத்தாகி விடக்கூடாது. நல்லமல் இந்த உலகத்திலே ஹயாத்தாக வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு நாங்கள் மௌத்தாக வேண்டும். கண்ணியமானவர்களே, எங்களால் ஒரு பள்ளி ஒன்றை கட்ட முடியாதா, மதரசா ஒன்றை கட்ட முடியாதா, அல்லது ஒரு தெருவண்டை உருவாக்க முடியாதா? கண்ணியமானவர்களே, மூதாதையர்கள் பாதுகாத்து தங்கள் வளங்களை சரியான முறையில் பாதுகாத்து விட்டு செல்வதும் அதற்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான உரிமையாக இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ் நல்லியார்களே, இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் நல்ல பெயரோடு வாழ்ந்தவர்கள், இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் நம்பிக்கை நாணயத்தை அணிகலனாக கொண்டவர்கள், வேங்கை உடவு முஸ்லீமுடைய கரத்திலே பணத்தை கொடுத்தால் வேங்கை உடவு நம்பிக்கை என்ற ஒரு நாணயத்தோடு நாங்கள் வாழ்ந்தவர்கள். பெண்களை மாத்திரமல்ல, பாதுகாப்புக்கு பெண்களை மாத்திரமல்ல, பணங்களை மாத்திரமல்ல, வாகனங்களை மாத்திரமல்ல, கண்ணியமான அல்லாஹ் எழுதியார்களே, சில ஊர்களை குழு முஸ்லீம்களிடத்திலே பாதுகாப்புக்கு அவங்க ஒப்படைத்த வரலாறு இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நாட்டுக்கு நாங்கள் நீதியை சொல்ல வந்தவர்கள், இந்த நாட்டுக்கு உண்மையை போதிக்க வந்தவர்கள். எனவே எங்களுக்கு நேர்மை வெளிப்பட வேண்டும், உண்மை வெளிப்பட வேண்டும். நாளை ஒரு செக் மாறும் என்றால் அது உண்மையிலே நாளை கடலாசியாக இருக்கக்கூடாது, நாளை அது பணமாக இருக்க வேண்டும். இன்று ஒரு வார்த்தையை பேசினால் நாளைக்கு அதை செயல்படுத்த வேண்டும். உண்மை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே பல நபிமாருடைய வரலாறுகளை சொல்கின்றான். ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, இன்னஹு கான சாதிகல் வாது, நிச்சயமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாக்குறுதியிலே உண்மையாராக இருந்தார் என்று சொல்கின்றான். அதற்கு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, இன்னஹு கான சித்திகன் நபியா, நிச்சயமாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான ஒரு நபியாக இருந்தார், உண்மை சொல்லக்கூடிய நபியாக இருந்தார். அல்லாஹ்வும் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கின்றான், யா ஐயுல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, நீங்க உண்மையாடுறீங்க, சொல்லிலும் செயலிலும் வியாபாரத்திலும் கொடுக்க வாங்கலும் எல்லா விடயங்களிலும் உண்மையை பேசக்கூடிய, உண்மையின்படி செயல்படக்கூடிய நல்லவர்களோடு உண்மையாக இணைங்க என்பதாக அல்லாஹ் எங்களுக்கு பல இடங்களிலே புத்திமதி செலுத்தருகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நபியார்களே, நாங்கள் அல்லாஹ் எங்களை நம்பி இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு மோசடி செய்யாமல் இந்த உலகத்திலே நல்லவர்களாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அதிலே மிக முக்கியமாக இந்த வாலிபர்கள் சமூகத்திலே உயிர் நாடிகள். இந்த வாலிபர்களை பாதுகாத்தால் முழு உம்மத்தையும் பாதுகாக்கலாம். இந்த வாலிபர்கள் தீடுபட்டு போனால் எங்களுடைய முழு உம்மத்தும் அழிஞ்சு போறதுக்கு சமனாகிவிடும். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு ஊர்களையும் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு ஊருக்கும் பிரச்சனைகள் யாரால் வருவது? ஒரு ஸ்போர்ட் மீட்டை வைத்து அதனால் ஒரு பிரச்சனை வந்தால் இறுதியை நிர்வாகத்தை வந்தடையும். அல்லது வாகனம் செலுத்தக்கூடிய எங்களுடைய வாலிபர்களால் ஏதாவது பிரச்சனை வந்தால் இறுதியிலே அது ஊர் பிரச்சனையாக முடியும். அல்லது வேறு மாற்று மதத்தோட தொடர்புகள் வைத்து சில பிரச்சனைகள் வருகின்ற போது அதுவும் அப்படியே இப்படி நடுக நடுக எங்களுடைய வாலிபர் சமுதாயத்தால் நிறைய பிரச்சனைகள் வருவதோ காரணம் என்ன? இந்த வாலிபர்கள் நெறிப்படுத்தப்படுவதில்லை, இந்த வாலிபர்களுக்கு நல்ல வழி காட்டி கொடுக்கப்படுவதில்லை. இன்றைய வாலிபர்கள் எப்படி பயன்படுத்தப்படுகின்றார்கள்,
சில இடங்களிலே தேர்தல் காலங்கள் வந்தால் போர்த்து ஒட்டுவதற்கும் சில அரசியல்வாதிகளுக்கு வாழ் பிடிப்பதற்கும் தான் இந்த வாலிபர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள். உணவுக்கு போடுகின்ற கருவேப்பிலை இலைகளை போன்று உணவு ருசியை கொடுத்ததற்கு பின்னால் அந்த கருவேப்பிலை இலைகளை அப்படியே தூக்கி வீசி விடுகின்றோம். அதே போலதான் இந்த வாலிபர்கள் சமூகத்திலே பயன்படுத்தப்படுகின்றார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வாலிபர்களுக்கு நல்ல வழிகளை சொல்லிக் கொடுப்பது எங்கள் எல்லோருடைய பொறுப்பாக இருக்குது. வயோதிப்பாக இருக்கக்கூடியவர்களே, நாங்கள் வாலிபத்தை நாசமாக்கி விட்டோம், வாலிபம் வீணாக கழிந்து விட்டது, ஆனால் இருக்கின்ற வாலிபர்களுக்கு பல வழிகளை செய்து கொடுப்போம். ஒன்றிருக்கிறது வாலிபர்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு பணி, இன்னொன்றிருக்கிறது சமூகம் வாலிபர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பணி. இன்று சமூகத்தில் நிறைய பேர் நினைக்கிறார்கள், யாராவது ஒரு தப்பு தவறு செஞ்சா நாலு பேருக்கு முன்னால அந்த வாலிபர்களை கூப்பிட்டு ரெண்டு அடி அடிச்சுட்டா அவர்கள் திருந்திடுவார்கள் என்பதா? கண்ணியமானவர்களே, இது அவர்களுக்கு செய்கின்ற நீதி அல்ல. அவர்கள் சமூகத்திலே கண்ணியமாக பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அவர் தப்பு தவறுகள் செய்கின்ற போது ஏன் தவறு செய்கின்றார்கள், அதற்கு பின்னணி யார், அவருடைய வளர்ப்பு எப்படி இருக்கிறது, எல்லாவற்றையும் சிந்திக்க வேண்டும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வு நல்லடியார்களே, சில இடங்களில் பிரச்சனைகள் வருகின்ற போது நாங்கள் பார்க்கிறோம், அந்த வாலிபர்களுக்கு தாய் தந்தை இருக்கிறார்கள், ஆனால் அந்த தாய் தந்தை சரியான முறையில் பிள்ளைகளை வழிநடத்த காரணமாக பாரிய விளைவுகளை எங்களுடைய சமுதாயம் சந்திக்கிறது. ஏன் காரணம், அந்த வாலிபர்கள் வழிநடத்தப்படவில்லை. நாம சாதாரணமாக யாரும் யோசிக்க கூடாது, எங்களுக்கு இரண்டு பிள்ளை இருக்கிறது வைத்துக் கொண்டா அந்த இரண்டு பிள்ளையும் நாங்க யோசிக்கோனும். கண்ணியமானவர்களே, பிள்ளை வளர்க்கின்ற போது 20 வருடங்களுக்கு பின்னால் பிறக்க இருக்கின்ற ஒரு பிள்ளையுடைய தகப்பன அல்லது ஒரு பிள்ளையுடைய ஒரு தாயை நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வளர்ப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆண் குழந்தை, என்னுடைய பெண் குழந்தை ஒரு தாய்க்கு தகுதியா, ஒரு பிள்ளையை பராமரிக்க தகுதியா, ஒரு கணவருக்கு எதுவும் செய்ய பணிவிடை செய்ய தகுதியா என்பதாக எங்களுடைய வளர்ப்பிலே நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, மிக முக்கியமாக எங்களுடைய வாலிபர்கள் திரு பிராயத்திலே நல்ல முறையில் அவர்கள் வழிநடத்த வேண்டும். அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய வாலிபர்களாக உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத எந்த வாலிபர்களும் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள், சமூகத்திலே உள்ள பொறுப்புதாரிகளுக்கு கட்டுப்பட மாட்டார்கள். எனவே சிறு பிராயத்திலே இந்த குழந்தைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒழுக்கம் இல்லை என்றால் மனிதன் மிருகத்தை விடவும் கேவலமானவனாக விடுவான். இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கிறோம், ஒழுக்கம் இல்லாத காரணமாக மனிதன் என்னென்ன விதத்திலோ பாவங்களை செய்கிறான். கண்ணியமானவர்களே, மிருகத்தை பாருங்க, ஒரு ஜராவைய ஒரு அழுக்க செய்யறதுக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு மெதக்கு இருக்குது, ஒரு இனம் இருக்குது, அந்த இனத்தோட அந்த முறையோட அந்த நேரத்தில் தான் அது செய்யும். ஆனா ஒழுக்கம் இல்லாத மனிதன் இருக்கிறானே, அந்த மிருகத்தை விடவும் கேவலமானவன். ஒரு தவறு ஒரு தப்ப எப்படி செய்யணுமோ, என்னென்ன மெதற்கு செய்யணுமோ, எங்க போய் செய்யணுமோ, எப்படி எப்படி செய்யணுமோ எல்லா விதத்திலும் செய்வான். ஏன் காரணம், ஒழுக்கம் கலட்டப்பட்டால் அவனுக்கு ஒன்றும் விளங்காது. இன்றைய உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா, சொந்த வீட்டில் உள்ள சொந்த மகனால சொந்த புறவி சொந்த ஒரே வயிற்றுல இருந்து பிறந்த சகோதரி கற்பமுட்டிருக்கிற செய்திகளை பார்க்கிறோமா இல்லையா பத்திரிகைகள்ல. எனவே கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு பாவம் பாவமாக காட்டப்படல, பாவம் இனிமையாக காட்டப்படுகிறது. சிறு பிராயத்தில் அவருடைய வீட்டுக்குள்ளே பாவத்தையும் நன்மையும் பிரித்து காட்டவில்லை. 24 மணிக்கான வீட்டிலே தியேட்டர் ஓடிக்கொண்டிருக்கிறது. முந்தைய ஒரு காலம் நினைச்சி வாரத்துல ஒரு நாள் இரண்டு நாள் தான் சைத்தான்களை பார்ப்பதற்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டும். ஆனால் இன்று சில வீடுகளை பார்த்தால் 24 மனுஷியானமும் அந்த எண்டனாவுடைய லைஃப் பத்திக் கொண்டிருக்கிற சில வீட்டுகள்ல பார்க்கலாம். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த வீட்டுல குர்ஆனுடைய மகவுள் இல்ல, அந்த உலகத்துல தீன் இல்ல, ஜிக்ர் இல்ல, குர்ஆனுடைய அல்கா இல்ல, அப்ப இருக்கின்ற போது போகின்றதெல்லாம் அருவறுப்பான காட்சிகள், விபச்சாரியுடைய நடிப்புகள், போவதெல்லாம் அதாவது மனத்துக்கு அவனை தள்ளி சம்பாதிக்கின்ற நாடகங்கள், இதை பார்க்கின்ற ஒரு சமுதாயத்திலே ஒழுக்கம் வருமா? அந்த பிள்ளைகள் பல மெதத்துல தப்பு தவறுகளை செய்வார்களே தவிர அந்த குழந்தைகளின் நல்லதை எதிர்பார்க்க முடியாது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சூரா யூசுஃபிலே எங்களுக்கு சொல்லித் தருகிற மிக முக்கியமான ஒரு விடயத்தை பாருங்கள். ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாலிபருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற உதவியை பாருங்கள். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசனுடைய மனைவி தப்புக்கு அழைக்கிறார், ஒரு தவறு செய்வதற்கு அவனை அழைக்கிறார். மூடப்பட்ட ஒரு அறைக்குள்ள இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? அவர்கள் மூடப்பட்ட அறை நடுவில் இருக்கின்றார்கள், ஆனால் நாலா பக்கத்திலும் கதவுகள் மூடி அந்த இடத்திலே சென்றாலும் கதவுகள் திறப்படாது. ஆனால் என்னுடைய தன்னுடைய முயற்சியை விடக்கூடாது என்பதற்காக வேண்டி மூடப்பட்டிருக்கின்ற கதவு வரைக்கும் நகர்கின்றார்கள். அவரது செய்ய மூடப்பட்டிருக்கிறது கதவு, இந்த இடத்துக்கு போய் ஒன்றுமே நடக்காது என்று யோசிக்கவில்லை. என்னுடைய முயற்சியை நான் செய்ய வேண்டும். நான் ஒரு வீணான ஒரு வாலிபராக இருந்துவிடக் கூடாது. நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாலிபராக, முயற்சி செய்யக்கூடிய வாலிபராக, பாவத்திலிருந்து எந்த வகையிலாவது தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வாலிபர் மூடப்பட்டிருக்கின்ற கதவு வரைக்கும் நகர்கின்றார். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்கள், மூடின கதவு திறக்கப்படுகிறது. அப்பே அவருடைய வெளியே செல்கின்றார். வெளியே சென்றதுக்கு பின்னால் அரசன் என்ன செய்கிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிடித்துக் கொள்கின்றான். உண்மையிலே அந்த பெண் அவரை மாற்றி கொடுக்கின்ற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே சிறைக்குள்ளே போகின்றார்கள். சிறைக்குள்ளே போனதுக்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். அந்த பெண் என்ன அழைத்து அந்த பாவத்துல போறதை விடுவோம், எனக்கு சிறை மேலானது. ஏன் ரப்பு என்னோட இரக்கம், ஒரு தவற செய்ய விடாம பல வருடம் சிறையில கொண்டு போட்ட என்னுடைய ரப்பு மேலானவன், என்னுடைய ரப்பு என் மீது இறக்கப்பட்டு ஒரு தப்புல கூட என்ன விழ விடாம, இந்த வாலிபத்தை நாசமாக்க விடாம என்னுடைய ரப்பு என்ன பாதுகாத்து சிறைக்கு அனுப்பி வைத்தான். எனவே எனக்கு சிறை இனிமையானது, இந்த பாவம் இனிமை இல்லை என்பதாக அந்த ஒழுக்கம் உள்ள வாலிபர் ஒரு முன்மாதிரியை முழு உண்மை உள்ள வாலிபர்களுக்கு மடித்து காட்டுகின்றார். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் சிறைக்குள்ளே அநியாயமாக தள்ளப்படுகிறார். தள்ளப்பட்டதற்கு பின்னால் சிறைக்குள்ளே அடைக்கப்படுகிறார். பதகலமாக சிறைக்குள்ளே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள். வீணாக செய்யப்படாத குற்றத்துக்காக, வெவ்வேறு குற்றங்களுக்காக இரண்டு வாலிபர்கள் சிறைக்குள்ளே இருந்தார்கள். அந்த இரண்டு வாலிபர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்க தப்பு செஞ்சு போட்டு சிறைக்கு வந்த மாதிரி வழங்க இல்லையே, நீங்க ஒரு நல்ல வாலிபரை என்று சிறைக்குள்ளே உள்ள சிறை கைதிகள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்கள். கண்ணியமானவர்களே, தப்பு செய்து விட்டு வந்த மக்களுக்கு கூட, அந்த பாவசாலிகளுக்கு கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இவர் ஒரு நல்ல மனிதர் என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். தப்பு செய்து விட்டு நீங்க இந்த சிறைக்குள்ள வந்த மாதிரி வழங்கையிலேயே நீங்க ஒரு நல்ல மனிதரே என்பதாக சிறைக்குள்ளே உள்ளவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய உதவி சிறைக்குள்ளே கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, வெளியில இருந்து மார்க்கத்தை படித்து கொடுத்து கொண்டிருந்தார், கனவுகளுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார், நாளாள மக்களுக்கு தாவத்து கொடுத்து கொண்டிருந்தார். அந்த பணி இடைநிறுத்தப்பட்டு விட்டது என்று கவலையோடு சிறைக்குள்ளே அல்லாஹ்வுடைய கையெழுந்துகின்றார். அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா, சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக, ஒரு முதரிசாக, ஒரு வாழ்மாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறைக்குள்ளே இருக்கின்ற சிறை கைதிகள் பயன்படுத்துகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய அதுக்குள்ளே இருந்து படித்து கொடுக்கிறார். அதுக்குள்ளே இருக்கின்ற மக்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் நிரபராதி, நீங்கள் தப்பு செய்துவிட்டு சிறைக்கு வந்த மாதிரி வழங்கையில நீங்கள் நல்லவராக வழங்குதே என்று சொல்கின்றார்கள். கொனியமான அல்லாஹ்வுடைய அதுக்கு பின்னால் சில வருடங்கள் சென்றதுக்கு பின்னால் அந்த அரசன் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார். அரசன் வந்து எல்லா பெண்களையும் கூப்பிட்டு கேட்கிறார், அந்த அரசன் எல்லா பெண்களையும் கூப்பிட்டு கேட்கிறார், மூடின அறைக்குள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூடப்பட்டிருந்தார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடந்தது என்பதாக நீங்க உண்மையை சொல்லுங்க. எல்லா பெண்களும் சொன்னார்கள், அவர் எல்லாரும் சொன்னார்கள், அவர்களுக்கு எந்த தப்பான காரியத்தையும் நாங்க பார்க்க இல்லை. அவர் ஒரு தூய்மையான ஒரு வாலிபர், துடிப்புள்ள ஒரு வாலிபர், பாவம் செய்யக்கூடிய பருவம் தான் வாலிபம் என்று சிலர் இருந்தாலும், ஆனால் இந்த வாலிபரத்துல எந்த தப்பான நடத்தையும் நாங்க பார்க்கல என்று எல்லா பெண்களும் ஒருமித்த குரல்ல சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால அரசனுடைய மனைவி, பொய் சொன்ன அரசனுடைய மனைவி சில வருடங்களுக்கு பின்னால அவருடைய உண்மை முகத்தை காட்டுறா. காலமா பத்து எப்படி அரசன் விசாரித்தானோ அத போல காலத்தின் எப்படி அந்த அரசனுடைய மனைவி சொல்றாருவாலிபர் உண்மை சொல்லக்கூடிய வாலிபர், நான் தான் அன்று போய் சொன்னேன், இன்று சொல்வதுதான் உண்மை, அவர் நிரபராதி, அவர் தப்பு செய்யல, அவரை தப்பு கலைத்தது நான் தான் என்பதாக அரசனுடைய மனைவி அந்த தப்பை ஒப்புக்கொள்றார். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு வாலிபரும் யோசியுங்க, இந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் உதவி காலம் கடந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும். காலம் கடந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ் இருக்கிறானே, அல்லாஹ் யாரையும் ஒரே அடியாக முழுமையாக தண்டிப்பது கிடையாது. இந்த உலகத்துல நாம பார்க்கிறோம், பாவம் செய்தவர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கடமையை பாதுகாக்கக்கூடியவர்கள் எவ்வளோ நசிகத்து பணியும் கேட்காமல் அப்படியே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அல்லாஹ் பிடிப்பதில்லை. ஒரு காலம் அவர்களை பிடிப்பான். அந்த டைம், அந்த நேரம் சாதாரணமான நேரமாக இருக்காது. அல்லாஹ்வுடைய பிடி கடினமானது. அல்லாஹ் பிடித்தால் யாராலும் தாங்கி கொள்ள முடியாது. சில சமுதாயங்களை அல்லாஹ் பிடித்தான். வணியமானவர்களின் பூமியை சுருட்டி அடித்து ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் முகவர் இல்லாமல் அழித்தான். வானத்தில் இருந்து தண்ணி எதிர்பார்த்தார்கள், தண்ணி வரவில்லை, நெருப்பு மழை வந்தது. ஒரு சமுதாய மாலத்திலே வானத்திலே மழை இருட்டை பார்த்தார்கள், மழைதான் இறங்கும் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் செய்து அனுப்பியது நன்மை அல்ல, அதனால் வானத்திலே இருந்து வந்தது மழை அல்ல, நெருப்பு மழை, கல் மலை சமுதாயத்தை அழித்தது. பாவிகளுக்கு கொடுத்த அல்லாஹ்வுடைய அசாப் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்கின்றான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, இந்த வாலிபர்கள் நல்ல முறையில் வழி நடத்தப்படுகின்ற போது அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அதே போல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில வருடங்களுக்கு பின்னால் நிரபராதி என்பதாக அவர்கள் வெளியே வருகின்றார்கள். அதற்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள், மிகவும் பெருமதியான ஒரு வார்த்தை, இன்றைய வாலிபர்களே இருக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அவர் சொல்கின்றார்கள், வமா உபர்ரிஉ நஃபி இன்ன நஃஸல அம்மாரதும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம். அவர் சொல்கின்றார்கள், வமா உபர்ரிஉ நஃபி, ஏன் நஃஸ நான் தூய்மைப்படுத்தல, நான் சிறைக்கு போனது நான் கிரேடுன்னு சொல்லல, ஏன் ரப்ப என்னோட இறக்கப்பட்டுத்தான் அந்த தப்ப செய்யாம என்ன சிறைக்கு அனுப்பி வைத்தான். நிச்சயமா அந்த ஆன்மா இருக்குதே, பாவங்களை கண்டா தாயக்கூடிய சுபாவம் உள்ளதுதான். ஆனா அந்த ஆன்மாவை அல்லாஹ் பாதுகாத்தான். இல்லாமா ரஹிம ரப்பி, ஏன் ரப்ப எனக்கு இரக்கம் காட்டலண்டா, நானும் அந்த தப்புல விழுந்திருப்பேன், ஏன் ரப்ப எனக்கு இரக்கம் காட்டி அந்த தப்புல விட விடாம என்ன சிறைக்கு அனுப்பினானே. இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம், ஏன் ரப்ப என்ன மன்னிக்க கூடியவன், இரக்கமானவன் என்பதாக அல்லாஹ்வை புகழ்கின்றார். கண்ணியமானவர்களே, பல சாதனைகள் படைத்ததுக்கு பின்னால், பல வெற்றிகள் கிடைத்ததுக்கு பின்னால், பல பெருபேறுகள் கிடைத்ததுக்கு பின்னால் உண்டை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தன்னை மார்பு சற்று யாரும் பேசிவிடக் கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறிலே அல்லாஹ் சொல்லி தருகின்ற மிகப்பெரிய ஒரு புத்திமதி, எல்லா சந்தர்ப்பத்தும் ஊதியம் அல்லாஹ்வின் நான் தோற்கிருக்கிறேன், அல்லாஹ் என்னுடைய எஜமான், நான் அடிமை என்பதை எல்லா சந்தர்ப்பத்தையும் நாம் நிரூபிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதைத்தான் அந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னதாகவே நாங்கள் சொல்லிவிட்டு வந்தோம். அல்லாஹ் கேட்டாங்க இல்லையா, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்ப அல்லவா, அல்லாஹ் கேட்டான். காலூ பலா, சந்தேகமே இல்ல, நீதான் எங்களுடைய ரப்புன்னு நாங்க சொன்னோம். கண்ணியமானவர்களே, சும்மா ஒரு வாய் வார்த்தை அல்ல, உலகத்தை முடிச்சிட்டு வாரத்துக்கு இடையில உள்ள எல்லா வாழ்க்கையிலையும் நீதான் என்னுடைய ரப்பு, உனக்கு மாற்றம் செய்ய மாட்டேன், நீ என்னுடைய எஜமான், நான் உன்னுடைய அடிமை, எல்லாம் உனக்கு கீழே இருக்குது, ஓண்ட நிர்வாகம் தான், உன்னை மீறி நான் செயல்பட மாட்டேன் என்று ஆழமுள்ள அருவாக அல்லாவிடத்துல வாய்தா கொடுத்து விட்டு தான் எல்லோரும் வந்திருக்கிறோம். அந்த வாய்தாவை யாரும் மறந்து விடக் கூடாது. எனவே அன்பான வாலிபர்களே, இந்த சிறு புராயங்களை யோசிங்க. அதற்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சில வருடங்களுக்கு பின்னால் நிரபராதியாகி வெளியே வராங்க. உண்மையில தெரியும், அநியாயமாகத்தான் அழைக்கப்பட்டார்கள், அநியாயமாகத்தான் கேவலப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு ஹைகோர்ட் போகலாம், மான நஷ்டீடு செய்யலாம். ஆனா என்ன செய்தார்கள் தெரியுமா, ஒரு துவா செய்தார்கள். அல்லாஹ் என்ன பாதுகாத்தான். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதே அரசனிடத்திலே எனக்கு தேசிய களஞ்சியத்துல ஒரு வேலை செஞ்சா அது பொருத்தமா இருக்கும், அது பற்றி அறிவு எனக்கு இருக்குது, எனக்கு அந்த பொறுப்பை எனக்கு தாங்க, உங்களுக்கு கீழே நான் வேலை செய்ய போறேன் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசனிடத்திலே அவருக்கு கீழே ஒரு வேலையை கேட்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அவருக்கு ஹைகோர்ட் போகலாம், மானநஷ்டம் இது கேட்கலாம், ஆனா அப்படி இருக்கல்ல, அவர் சிறந்த ஒரு வாலிபராக, சமூகத்துக்கு முன்மாதிரி உள்ள ஒரு வாலிபராக, ஒரு அரசனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்றார்கள், முழு நாட்டுக்கு முன்மாதிரியை காண்பிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வாலிபர்களாக நானும் நீங்கள் உருவாக வேண்டும். அன்பானவர்களே, எங்களுடைய குழந்தைகள், நாங்கள் பெற்றோர்களா இருக்கின்றோமா, எங்களுடைய குழந்தைகள் முழு நாட்டுக்கு முன்மாதிரியான வாலிபர்களாக உருவாக வேண்டும். ஒரு நாட்டு மக்களுடைய சொத்துக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகள் ஆகிவிடக் கூடாது. எங்களுடைய குழந்தைகளை வாயால் வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா இருக்க வேண்டும், யாருடைய மனதையும் உடைக்காத வார்த்தைகளா இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உள்ளத்திலே வரக்கூடிய எல்லாவற்றையும் வாயினால் பேசி விடாதீர்கள். அன்பான வாலிபர்களே, வாலிப பருவத்தில் எல்லா விஷயத்தையும் பேச தூண்டும், அப்படிப்பட்ட ஒரு பருவம் தான் வாலிபம். ஆனால் உள்ளத்திலே படக்கூடிய எல்லாவற்றையும் பேசினால் சிலர் புரிவார்கள், பலர் பிரிவார்கள். ஒரு கூட்டம் நாம பேசுவதை புரியும், இன்னொரு கூட்டம் நாம பேசுவதை வச்சு பிரியும். அதனால உள்ளத்தில் எழக்கூடியதுல நல்லத பேசணும். எங்களை நாம இந்த வாலிப காலத்துல பாதுகாத்துக் கொள்ளணும். கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்கும் இந்த நாக்கு. கண்ணியமானவர்களே, இந்த நாவு ஆனா 50-60 கிலோ கிராம் உடைய முழு உடம்பை நோயாளிகளுக்கு சிலை கைதிகளுக்கு பின்னால் எங்களுடைய சுதந்திரத்தை பற்றி இந்த நாவினால் நாங்கள் பேசிவிடக் கூடாது. அநாதைகளுக்கு முன்னால் எங்களுடைய குழந்தைகளை பற்றி நாங்கள் அவர்களுக்கு முன்னால் பேசிவிடக் கூடாது. பிள்ளை பாக்கி மற்றவர்களுக்கு முன்னால் எங்களுடைய பிள்ளைகளை பற்றி நாங்கள் பேசிவிடக் கூடாது. ஏனென்றால் அவருடைய மனம் ஏதோ ஒரு வகையை நோவும். எனவே இந்த காலத்திலே உங்களுடைய நாவை மிக முக்கியமாக நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான வாலிபர்களே, இந்த காலத்திலே மிக முக்கியமாக நிறைய பிள்ளைகள் வழிகேட்டிலே போவதற்கு, நிறைய பிள்ளைகள் தப்பான பாதையிலே போவதற்கு பிரதான காரணம் பெற்றோருடைய பதுவாக இருக்கிறது. பெற்றோருடைய துவாவோடு ஒரு குழந்தைகளும் வாழ்ந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அன்பு வேணுமா, பெற்றோரோடு நல்ல முறையில் இங்க பெற்றோருடைய திருப்தி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய திருப்தியோடு இருக்கிறது. பெற்றோருடைய கோபத்தோடு அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. உங்களுடைய பெற்றோரை சந்தோஷமா வைக்கிறீங்களா, அல்லாஹ் உங்களோட சந்தோஷமா இருக்கிறான். உங்களுடைய பெற்றோரை கூட கோபமா இருக்கிறாங்களா, வெறுப்பா இருக்கிறாங்களா, அல்லாஹ் உங்களோட கோபமா இருக்கிறான். எனவே பெற்றோரை பாக்கியமாக கருதி அவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க, அவளுக்கு அதிகமா செய்துமச் செய்யுங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் ஹஜ்ஜுக்கு செல்ல போறேன் எனக்கு அனுமதித்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாங்க, உங்களோட பெற்றோர் ஹயாத்துல இருக்கிறாங்களா? ஆ நாயகமே என்று சொன்னாங்க. அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கூலியை தருவான், உங்களோட பெற்றோரை போய் பாருங்க வேண்டி அந்த மனிதரை திருப்பி அழைக்கிறாங்க. இன்னும் ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அதாவது ஜிஹாதுக்கு போறேன், எனக்கு அனுமதி தாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை திருப்பி பார்த்து கேட்டாங்க, உங்களோட தாய் தகப்பன் ஹயாத்துல இருக்கிறாங்களா? ஆ நாயகமே, அப்படின்னா உங்களோட தாய் தகப்பனை போய் பாருங்க, அல்லாஹ் வாள் தூக்கி யுத்தம் செய்த ஷஹீதுடைய அந்தத்தை, ஜிஹாதுடைய அந்தத்தை கூலி உங்களுக்கு தருவான். வீட்டை போய் தாய் தகப்பனை பாருங்க, அந்த பிள்ளைகளை வாப்பா அம்மா பாக்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பி வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, இன்று வாலிபர்கள் என்ன செய்கிறார், சில இடங்களிலே பட்டம் பதவிகளை வைத்து பணங்களை வைத்து என்ன செய்கின்றார்கள், பெற்றோர்களை ஒதுக்குகின்றார்கள், பெற்றோர்களை ஒதுக்குகின்றார்கள். அன்பான பிள்ளைகளே, எல்லோருக்கும் செஞ்சு கேட்டுக் கொண்டேன், பணம் இருக்குது, அது சில காலம்தான் எங்களிடத்து இருக்கும், ஆனால் பெற்றோர் இருக்கிறார்களே சுவருக்கத்திலும் எங்களுக்கு அந்தத்தை பெற்றுத் தரக்கூடியவர்கள். பணம் இருக்குது, ஒரு மனிதனை பல கோணத்துல மாற்றும். பணம் எங்கள்கிட்ட இருந்தா நாங்க பணக்காரன், பணம் எங்கள்கிட்ட இல்லையா நாங்க ஏழை, பணத்தை நாங்க இன்னொருத்தருக்கு கொடுக்கிறோமா நாங்க கொடையாளி, பணம் இல்ல இன்னொருத்தருக்கு பணத்தை வாங்குறோமா நாங்க கடனாளி, பணம் இருக்குது செலவழிக்க இல்லையா, நாங்க கஞ்சன், பணத்தின் மீது அதிகமாக நாங்க ஆசரிக்கிறோமா, நாங்க பேராசை பிடித்தவன். எனவே பணம் இருக்குது, ஒரு மனிதனை பல கோணத்துல மாத்தும். பணத்தை கண்டு எந்த பிள்ளைகளும் பெற்றோரை ஒதுக்கி விடாதீங்க. பணம் நிரந்தரம் அல்ல, ஒரு அழிவு வந்து விட்டால், அனர்த்தம் கொண்டு வந்து விட்டால் பணம் முகவரை இல்லாமல் சென்றுவிடும். ஆனால் பெற்றோர் இருக்கின்றார்களே, அவர்கள் எப்போதும் எங்களுக்கு தேவை. பெற்றோருடைய திருப்தி இல்லாமல் யாரும் துவர்க்கம் செல்ல முடியாது. பெற்றோருடைய திருப்தி இல்லாமல் யாரும் துவர்க்கத்தில் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. அந்த அளவு பெற்றோருடைய சந்தோஷத்திலே அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியை வைத்திருக்கிறான். எனவே அன்பான வாலிபர்களே, பெற்றோர்களை திருப்திப்படுத்தி வாழ்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பொறுப்புதாரிகள், உலமாக்கள், புத்திஜீவிகள் இவருடைய பதுவாவுக்கு ஆளாகி விடாதீர்கள். சமூகத்தில் நிறைய வாலிபர்களை பார்க்கின்றோம், என்ன செய்கின்றார்கள், இவர்கள் எங்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள், இவர்களிடத்திலே மேலதிகமாக இவர்களை முறைப்பாடு செய்து போலீஸ் அதிகாரிகள் அல்லது உயர்மட்ட அதிகாரத்திலே இவர்களுக்கு நீங்க வேண்டிய நடவடிக்கை எடுங்கள், அவர் எங்கள் ஊருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் என்று முழு ஊரும் சேர்ந்து ஒரு நிர்வாகிகள் சாட்சி சொல்லிவிட்டால் முழு ஊரும் சாட்சி சொல்வதற்கு சமன்தான். எனவே எல்லோரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 400-500 குடும்பம் தான், 500 குடும்பம் சேர்ந்து சொல்கின்றார்கள், இந்த பிள்ளைகள் எங்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள், நீங்க வேண்டிய நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் சென்னா, கண்ணியமானவர்களே, கிட்டத்தட்ட சாதாரணமான பதுவா இல்ல, முழு ஊருடைய பதுவாவை சம்பாதித்துக் கொள்ளக் கூடாது. இந்த பகுதிகள் எல்லாம் உதவினால இல்ல, வாலிபர்களுக்கு இந்த தனியான சம்மேளனம் இருக்கிறது, அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது, அவருடைய பணங்களால் சமூகத்துக்கு நிறைய சேவை செய்யப்படுகிறது. அது கட்டி பாதுகாக்க வேண்டும், கட்டி பாதுகாக்கப்பட வேண்டும். அவைகளூடாக சமூகத்துக்கு நிறைய சேவைகள் செய்யப்பட வேண்டும். இந்த வாலிபர்கள் எதிர்காலத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும். சமூகத்துக்கு இந்த வாலிபர்களால் எதிர்காலத்தில் நிறையவே நன்மைகள் இருக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, எப்போதும் இந்த வாலிபர்கள் நன்மையின் ஊற்றுக்கண்ணாக இருக்க வேண்டும், தீமையின் சிகரமாக இருக்கக்கூடாது. நன்மையை அணிகின்றவர்களாக இருக்க வேண்டும், தீமையை கண்டவர்களை தடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த வாலிபர்கள் நல்ல வாலிபர்கள், நல்லவர்களை நண்பர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய குறைகளை எங்களுக்கே சொல்லித்தரக்கூடிய நண்பர்களை, யாருடைய இபாதத்தை கண்டா மறுமையுடைய சிந்தனை வருமோ, யாரோட சேர்ந்தா எங்கட அறிவு கூடுமோ, யாரோட சேர்ந்தா எங்கட ஈமான் கூடுமோ, அப்படிப்பட்ட நண்பர்களைத்தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சில சமூகத்துல பார்க்கிறோம், எப்படி சில வாலிபர்கள் நண்பரை தெரிவு செய்யற கண்ணியமானவர்களே, சில நண்பரை வச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க அவங்களோட மட்டும் இல்ல நண்பர், அவங்களோட மனைவியோடையும் நண்பர், அவங்களோட தாயோடையும் நண்பர், அவங்களோட சகோதரியோடையும் நண்பர். நிறைய பேரை சமூகத்துல பார்க்கிறோம், நிறைய நண்பர்மாருக்கு தன்னுடைய மனைவிய பறி கொடுத்த எத்தனையோ நண்பர்களை சமூகத்துல பார்க்கிறோம். சில நண்பர்கள் தங்கள் தாயை கூட நண்பர்களுக்காக பறி கொடுத்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நண்பர்களை ஒரு வரையறையோடு வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது மகரம் அஜினமி பேணிக் கொள்ளுங்கள், அவர்களோடு முறையான முறையில் நடந்து கொள்ளுங்கள். எந்த மார்க்கம் அனுமதித்த விதத்திலே அவருடைய நட்புகளை பேணிக் கொள்ளுங்கள். அது அல்லாமல் நட்புகளை பேணப்படும் என்றால், பராமானவைகளிலே நட்பு இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக அந்த நட்பு ஒரு கால அந்த உலகத்திலும் எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது, நாளை மறுமையிலும் அந்த நட்பு எங்களுக்கு நரகத்தை தேடித்தரும். எனவே நல்லவைகளுக்கு எப்போதும் உதவியாக இருங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், உன்சுர் அஹாக வாலிமன் அவ் மலூமா, உன்னுடைய சகோதரன் அநியாயம் செய்பவனாக இருந்தாலும் அவனுக்கும் உதவி செய், அநியாயம் விளைவிக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கும் உதவி செய். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அநியாயம் விளைவிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், ஒருத்தர் அடிபட்டிருந்தால் அவருக்கு காயம் மறந்து போடலாம், ஒருவர் அநியாயம் உழைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்காக அவனின் நீதியை நியாயத்தை நாடலாம், ஆனால் அநியாயம் செய்கின்ற ஒருவருக்கு எப்படி உதவி செய்வது நாயகமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநியாயத்தில் இருந்து பாவத்தில் இருந்து அந்த மனிதனை தடுப்பது, உன்னுடைய சகோதரனை தடுப்பது அவனுக்கு செய்கின்ற உதவி என்று சொன்னார்கள். எனவே தப்பு தவறுகள் செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய, அல்லாஹுடைய கடமையை பாதுகாக்கக்கூடிய நண்பர்கள் எங்களுக்கு கிடைத்து விட்டால் அவர்களை அதிலே இருந்து கலர் வேண்டும், அவர்களை தொழுகையின் பக்கம் ஆசாரம் ஊட்ட வேண்டும், அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு நிறைவேற்றக்கூடிய வாலிபர்களாக உருவாக்க வேண்டும், பாவத்தில் இருந்து அவர்களை தூரமாக்க வேண்டும். அப்படி அவர்கள் செய்கின்ற போதுதான் அவர்களுக்கு செய்கின்ற உதவியாக அமையும். அப்படி இல்லாவிட்டால் கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒரு நாள் நாளை மறுமையை அல்லாஹ்வுடைய மாற்றிக் கொள்வோம். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, ஹுகூகுல் இபாத், அடியாருடைய விடயங்களிலே எப்போதும் தாலிபர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய பதுவாவை ஆளாகி விடாமல் மக்களுடைய துவாவோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும், மக்களுடைய அன்போடு வாழ்ந்து கொள்ள வேண்டும். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லதை போல, நாங்க மௌத்தானாலும் இந்த உலகத்தில் எங்களுடைய நன்மைகள் ஹயாத்தாக ஓடும். கண்ணியமானவர்களே, சில வாலிபர்கள் சிறு பிராயத்திலே மௌத்தாகி விடுகின்றார்கள். 25 30 வயதுல மௌத்து, ஆனா 30 வயதுக்கும் நிறைய வேலைகளை சாதித்திருப்பார்கள். கேட்டு பார்த்தா சொல்லுவார்கள், ஒரு சொசைட்டியை உருவாக்கி எத்தனை இஃப்தார்கள் செஞ்சிருக்கிறார், ஒரு சொசைட்டியை உருவாக்கி ஊர்ல ஏழை மக்களுக்கு எத்தனையோ பேருக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு ரமலான் வருகின்ற போதும் அந்த வாலிபருடைய பெயரை சொல்கின்ற போதும் எல்லோரும் கண்ணீர் வடிக்கின்ற அளவுக்கு சில முன்மாதிரியான வாலிபர் எங்களை விட்டு எத்தனையோ பேர் பிரிந்திருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, உங்களுடைய ஆயுள்ள வரக்கத்து தேவையா? இந்த வாலிபத்தை அல்லாஹுக்கு பொருத்தமான வழியில செலவழித்துக் கொள்ளுங்க. அடுத்ததாக, முதலாவது அடியார்களுடைய உரிமைகளை பேணிக் கொள்வது, அடுத்ததாக மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய கடமையில ஒரு வாலிபர் எல்லா விதத்திலும் குறை செய்யாமல் அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வாலிபர் எப்போது இருக்க வேண்டும்? கண்ணியமானவர்களே, நாங்கள் செய்யக்கூடிய இபாதத் மிகவும் குறைவான இபாதத். இந்த இபாதத்துக்கு முழுமையான கூலி கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு இபாதத்தை எந்த வழியிலே காட்டித்தந்தார்களோ அந்த முறையிலே ஒரு வாலிபர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றார், யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்காக வாழ்கின்றார்களோ அவர்களை நாளைய மறுமை நாளிலே அல்லாஹ் நபிமார்களோடு எழுப்பாட்டுவான். எனவே கண்ணியமானவர்களே, அந்த நபிமார்களோடு ஒவ்வொரு வாலிபர்களும் எழுப்பாட்ட, அதாவது நாளைய மறுமையிலே நபிமாக இருக்க யாரெல்லாம் ஆசைப்படுகின்றார்களோ அப்படிப்பட்ட சிறந்த வாலிபர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கடமையை முந்திக் கொண்டு எந்த குறையும் இல்லாமல் பேணுதலாக முறையாக செய்ய வேண்டும். சுத்தங்களை பேணிக் கொள்ள வேண்டும். தொழுகை என்ற இபாதத்திலே பேணுதலாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, தொழுகை என்ற இபாதத்திற்கிறதே உங்களுடைய பாவத்தை போக்குவதற்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு இபாதத். தொழுகைக்கு முன்னால் உள்ள எடுக்கிறோமே கண்ணியமான, இதுவும் ஒரு தௌபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களுடைய உறுப்புகளால் செய்த பாவங்களை அப்படியே அல்லாஹ் நீக்குகின்றான். அந்த இபாதத் யார் செய்வார்கள்? சொல்லக்கூடிய மக்கள் தான் ஒரு நாள் உதவிப்பார்கள். எனவே கண்ணியமானவர்களே, உது எடுத்து எங்களுடைய பாவங்களை அகற்றிக் கொள்ள வேண்டும், தொழுது எங்களுடைய பாவங்களை அகற்றிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய எங்களுடைய தேவைகளை முறையிட்டு கேட்டுக் கொள்ள வேண்டும். அப்படியான சிறந்த வாலிபராக உருவாக வேண்டும். கண்ணியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை மீட்டி சொல்லிக் கொள்கின்றேன், சூரா யூசுஃபிலே அல்லாஹ் சொல்லி தருகின்ற மிக முக்கியமான பாடம் எதுவென்றால், ஒழுக்கமுள்ள ஒரு வாலிபர் அல்லாஹ் அவருக்கு நிறைய உதவிகளை நிச்சயமாக கொடுப்பான். ஒழுக்கமுள்ள ஒரு வாலிபர் பல வருடங்கள் சிறையில் இருந்தாலும் அவர் ஒரு தவறை செய்ய மாட்டார். தப்பை காணுகின்ற போது அவர் பயப்படுவார். நிர்வாகம் பார்க்க வேண்டும், பெற்றோர் பார்க்க வேண்டும் என்றல்ல, யாரு பார்க்காவிட்டாலும் என்னுடைய ரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஒழுக்கமுள்ள ஒரு வாலிபர் தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பார். அது மாத்திரமல்ல, ஒழுக்கமுள்ள வாலிபர்கள் எப்போதும் பொறுமையாக இருப்பார்கள், அவர்கள் மீறி போக மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலே அவர்கள் அநியாயமாகத்தான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்ததற்கு பின்னாலும் கூட பொறுமையை மேற்கொண்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட சிறந்த முன்மாதிரியான வாலிபர்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று நிறைய பொறுமைசாலிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்த அந்த பொறுமையின் விளைவுதான் இன்று நானும் நீங்களும் முஸ்லீமாக இருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, பொறுமை என்ற இபாதத் இருக்கிறதே, அதுக்கு அல்லாஹ் நிறைய கூலி வைத்திருக்கிறான். சில இபாதத்துக்கெல்லாம் கூலி இதுதான் என்று வைத்திருக்கிறான். தொழுகைக்கு இதுதான் கூலி, ஜகாத்துக்கு இதுதான் கூலி. இப்படி என்றால் அல்லாஹ் சில இபாதத்துக்கு சில கூலிகளை வைத்திருக்கிறான். பொறுமை என்ற இபாதத்துக்கெல்லாம் இவ்வளவுதான் கூலி என்று வைத்ததில்லை, அல்லாஹ் மட்டில்லாத கூலி வைத்திருக்கிறான். மட்டில்லாத கூலி அல்லாஹ் பொறுமைக்கு வச்சிருக்கிறான். எனவே ஒவ்வொரு வாலிபர்களும் பொறுமையாக செய்யப்பட வேண்டும், நிதானமாக செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகளில் எந்த குறைவு செய்யக்கூடாது. அதே அடியாருடைய விடயங்களிலே எப்போது நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அடியாருடைய உள்ளத்திலே வாழ வேண்டும், அடியாருடைய வெறுப்புகளோடு வாழக்கூடாது. நாங்கள் ஒரு நாள் மௌத்தானாலும் எங்களை பற்றிய கவலை, எங்களை பற்றிய சிந்தனை, எங்களுக்காக கண்ணீர் வடித்து துவா செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு நாங்கள் மௌத்தாக வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா இந்த வாலிபர்களை தீனுக்கு பொருத்தமானவர்களாக கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், இந்த வாலிபர்களை ஈண்டெடுத்த பெற்றார்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், வாலிப வயதை தாண்டி வயோதிகமாக இருக்கக்கூடியவர்களே, யா அல்லாஹ், இவர்கள் வாலிபர்களுக்கு அதிகமாக சேவை செய்யக்கூடிய நல்ல மனப்பாங்கையும் அவருக்கு உற்சாகமூட்டக்கூடிய வகையிலே நல்ல வழிகளையும் திறந்து கொடுக்கக்கூடிய சிறந்தவர்களாக பொறுப்புதார்கள் அல்லாஹ் ஆக்கியாக புரிவானாக. யா அல்லாஹ், இந்த வாலிபர் மூலமாக நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே கூடிய அந்தத்தையும் அதிகமான இன்பங்களை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் கபூல் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களது வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வ ஆஃபர் தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.